ஓம் சாந்தி. 12/11/2024. இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களை அலங்கரிப்பதற்காக பாபா வந்திருக்கிறார். அனைத்திலும் நல்லது தூய்மையின் அலங்காரமாகும். கேள்வி: முழுமையாக 84 பிறவிகள் எடுப்பவர்களின் முக்கிய அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்கள் தந்தை என்பதன் கூடவே ஆசிரியர் மற்றும் சத்குரு மூவரையும் சேர்த்தே நினைவு செய்வார்கள். தந்தையின் நினைவு வந்தால் ஆசிரியர் மறந்து போகும் என்பது இல்லை. எப்போது மூவரையும் நினைவு செய்கிறீர்களோ அப்பொழுதுதான் கிருஷ்ணபுரிக்கு செல்ல முடியும். அதாவது ஆரம்பத்திலிருந்து பாகத்தை நடிக்க முடியும். இரண்டாவது, அவர்களை ஒரு பொழுதும் மாயையின் புயல்களால் தோற்கடிக்க இயலாது. ஓம் சாந்தி. பாபா முதலில் குழந்தைகளுக்கு கூறுகிறார், நாம் தந்தைக்கு முன், ஆசிரியருக்கு முன் மற்றும் சத்குருவிற்கு முன் அமர்ந்து இருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடவில்லையே, அனைவருமே இந்த நினைவில் அமர்ந்து உள்ளனர் என பாபா புரிந்து கொள்ளவில்லை. இருந்தாலும் பாபாவின் கடமை புரிய வைப்பதாகும். இது பொருளுடன் சேர்த்து நினைவு செய்வது. நம்முடைய பாபா எல்லையற்ற தந்தையாக உள்ளார். மேலும் நிச்சயமாக நம்முடைய சத்குருவாகவும் இருந்து குழந்தைகளை உடனழைத்து செல்கிறார். பாபா குழந்தைகளை தூய்மையின் அலங்காரப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார். பாபா வந்திருப்பதே குழந்தைகளை அலங்காரம் செய்வதற்காக. அளவற்ற செல்வத்தை கொடுக்கிறார். செல்வத்தை கொடுப்பது புதிய உலகத்திற்காக. நீங்கள் அங்குதான் செல்ல வேண்டும். இதை குழந்தைகள் நினைவு செய்ய வேண்டும். குழந்தைகள் கவனக்குறைவால் தவறு செய்வதால் மறந்து போகின்றனர். முழுமையாக இருக்க வேண்டிய மகிழ்ச்சி குறைந்து விடுகிறது. இப்படிப்பட்ட தந்தை ஒரு பொழுதும் கிடைக்க மாட்டார். நீங்கள் அறிவீர்கள், நாம் நிச்சயமாக பாபாவின் குழந்தைகள்தான். அவர் நமக்கு படிப்பு சொல்லித் தருகிறார். அவர் ஆசிரியராகவும் இருக்கிறார். நம்முடைய படிப்பே புதிய உலகமாகிய அமரபுரிக்கானது. இப்பொழுது நாம் சங்கம யுகத்தில் அமர்ந்துள்ளோம். இந்த நினைவு அவசியம் குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். மிக உறுதியாக நினைவு செய்ய வேண்டும். இதை நீங்கள் அறிவீர்கள். இந்த சமயம் கம்சபுரி அசுர உலகில் உள்ளோம். யாருக்காவது காட்சி கிடைக்கிறது என வைத்துக் கொண்டாலும் காட்சியினால் யாரும் கிருஷ்ணபுரிக்கு அல்லது அதன் ராஜ்யத்திற்கு வர இயலாது. தந்தை, ஆசிரியர், குரு மூவரையும் எப்பொழுதும் நினைவு செய்து கொண்டே இருப்பார்களோ அப்போதுதான் போக முடியும். இதை ஆத்மாக்களிடம் கூறுகிறார். ஆம் பாபா என்று ஆத்மா கூறுகிறது. பாபா நீங்களோ உண்மையை சொல்கிறீர்கள். பாபா நீங்கள் தந்தையாகவும் இருக்கிறீர்கள், படிப்பு சொல்லித்தரும் ஆசிரியராகவும் இருக்கிறீர்கள். சுப்ரீம் ஆத்மா கற்பிக்கிறார். லௌகீக படிப்பும் கூட ஆத்மாதான் சரீரத்துடன் சேர்ந்து கற்பிக்கின்றது. ஆனால் அந்த ஆத்மா தூய்மையாக இல்லை என்றால் சரீரமும் தூய்மையற்றதே. நாம் நரகவாசி என்பது உலக ஆத்மாக்களுக்கு தெரியாது. இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், நாம் நம்முடைய உலகத்திற்கு செல்ல வேண்டும். இது உங்களுடைய வசிப்பிடம் கிடையாது. இது ராவணனுடைய வேறொரு உலகம். உங்களுடைய உலகத்திலோ அளவற்ற சுகம் இருக்கும். காங்கிரஸ்காரர்கள் நாம் வேறொரு தேசத்தில் இருக்கிறோம் என உணரவில்லை. முன்பு முஸ்லிம்களின் ராஜ்யத்தில் வசித்திருந்தனர், பிறகு கிறிஸ்தவர்களின் ராஜ்யத்தில். இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், நாம் நம்முடைய ராஜ்யத்திற்கு செல்கிறோம். முன்பு ராவண ராஜ்யத்தை நமது ராஜ்யம் என்று நினைத்திருந்தோம். நாம் முதலில் ராம ராஜ்யத்தில் இருந்தோம் என்பதை மறந்துவிட்டனர். பிறகு 84 பிறவிகளின் சக்கரத்தில் வருவதால் ராவண ராஜ்யத்தில் துக்கத்தில் வந்துள்ளோம். வேறொரு ராஜ்யத்திலோ துக்கம்தான் இருக்கும். இந்த ஞானம் முழுவதும் உள்ளுக்குள் வர வேண்டும். தந்தையின் நினைவு அவசியம் வரும். ஆனால் மூவரையும் நினைவு செய்ய வேண்டும். இந்த ஞானத்தையும் மனிதர்கள்தான் கற்றுக்கொள்ள முடியும். மிருகங்கள் படிக்காது. இதையும் குழந்தைகள் நீங்கள் புரிந்து புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், அங்கே ஒன்றும் வக்கீலுக்கான படிப்பெல்லாம் இருக்காது பாபா. இங்கேதான் உங்களை பெரும் செல்வம் நிறைந்தவர்களாக ஆக்கிக் கொண்டு இருக்கிறார். ஆக அனைவரும் ராஜாவாக மாட்டார்கள், வியாபாரமும் நடக்கும், ஆனால் உங்களுக்கு அளவற்ற செல்வம் இருக்கும், நஷ்டம் போன்றவை ஏற்படுவதற்கான சட்டம் கிடையாது, கொள்ளையடிப்பது போன்றவை அங்கே இருக்காது. பேரே சொர்க்கம். இப்பொழுது குழந்தைகள் உங்களுக்கு நினைவு வந்து விட்டது, நாம் சொர்க்கத்தில் இருந்தோம், பிறகு மறுபிறவி எடுத்து எடுத்து கீழே இறங்கி இருக்கிறோம். பாபா அவர்களுக்கு கதையை கூறுகிறார். 84 பிறவிகள் எடுத்து இருக்கவில்லை என்றால் மாயை தோற்கடித்து விடும். பாபா இதை புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். மாயையினுடைய புயல் எவ்வளவு பெரியது, அநேக மாயை தோற்கடிக்க முயற்சி செய்கிறது. இன்னும் போக போக நீங்கள் அதிகம் பார்ப்பீர்கள், கேட்பீர்கள். பாபாவிடம் அனைவரின் சித்திரங்கள் இருக்குமானால் உங்களுக்கு அற்புதத்தை காட்டுவார். இன்னார் இவ்வளவு நாள் வந்தார், பாபாவின் உடையவராக ஆனார், பிறகு மாயை விழுங்கிவிட்டது, இறந்து விட்டார், மாயையோடு சென்று கலந்து விட்டார். இங்கே இந்த சமயம் யாராவது சரீரத்தை விட்டால் இதே உலகத்தில் வந்து எடுப்பார்கள். நீங்கள் சரீரம் விட்டால் பாபாவுடன் கூட எல்லையற்ற வீட்டுக்கு சென்று விடுவீர்கள். அங்கே பாபா, மம்மா, குழந்தைகள் அனைவரும் உள்ளனர் அல்லவா. பரிவாரம் இது போலதான் இருக்கும். மூலவதனத்தில் தந்தை மற்றும் சகோதர சகோதரர்கள், வேறு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இங்கே தந்தை மற்றும் சகோதர சகோதரிகள் பிறகு விருத்தி அடையும். பாபா, மம்மா முதலிய அநேக சம்பந்தங்கள் ஆகிவிடும். இந்த சங்கம யுகத்தில் நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் உடையவர்களாக ஆகிறீர்கள் என்றால் சகோதர சகோதரிகள் ஆகிறீர்கள். இந்த அனைத்து விஷயங்களையும் நல்லபடியாக நினைவு செய்ய வேண்டும். அநேக குழந்தைகள் மறந்து போகின்றனர், பாபாவோ புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். தந்தையின் கடமை குழந்தைகளை தலைமீது தூக்கி வைப்பது, அதனால்தான் நமஸ்தே நமஸ்தே என சொல்லிக் கொண்டே இருக்கிறார், பொருளை புரிய வைக்கிறார். பக்தி செய்யக்கூடிய சாது சந்நியாசி முதலியவர்கள் யாரும் உங்களுக்கு ஜீவன் முக்திக்கான வழியை கூறுவதே இல்லை, அவர்கள் முக்திக்காக தான் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் துறவர மார்க்கத்தினர். அவர்கள் எப்படி ராஜயோகத்தை கற்பிப்பார்கள், ராஜயோகம் இல்லற மார்க்கத்தினுடையது. பிரஜாபிதா பிரம்மாவிற்கு 4 புஜங்கள் கொடுக்கின்றனர், அதனால் இல்லற மார்க்கம் ஆகிறது அல்லவா. இங்கே பாபா இவர்களை தத்தெடுத்து உள்ளார் என்றால் பெயர் பிரம்மா மற்றும் சரஸ்வதி என வைத்துள்ளார். நாடகத்தில் எப்படி விதிக்கப்பட்டுள்ளது பாருங்கள். வானப்பிரஸ்த நிலையில்தான் மனிதர்கள் குருவை ஏற்பாடு செய்து கொள்கிறார்கள். 60 வயதிற்கு பிறகு இவருக்குள் பாபா வந்து பிரவேசமாகி இருக்கிறார் என்றால் தந்தை குரு ஆசிரியர் ஆகிவிட்டார். இப்பொழுது விதிமுறை கெட்டு போயுள்ளது. சிறிய குழந்தைகளை கூட குருவாக ஆக்கிக் கொள்கிறார்கள். இவரோ நிராகாரமானவர். ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இவர் தந்தையாகவும் ஆகிறார், ஆசிரியர் சத்குருவும் ஆகிறார். நிராகார உலகம் ஆத்மாக்களின் உலகம் என சொல்லப்படுகிறது. உலகமே இல்லை என சொல்ல மாட்டார்கள், சாந்தி தாமம் என சொல்லப்படுகிறது. அங்கே ஆத்மாக்கள் வசிக்கிறார்கள். பரமாத்மாவிற்கு பெயர் வடிவம் தேசம் காலம் ஒன்றும் கிடையாது என கூறினால் பிறகு எங்கிருந்து வருவார். குழந்தைகள் இப்போது புரிந்து கொண்டீர்கள், இந்த உலகத்தின் சரித்திரம் பூகோளம் எப்படி திரும்பவும் அதே போல நடைபெறுகிறது என்று. பூகோளமோ ஜட பொருளினுடையது. ஆத்மா நீங்கள் அறிவீர்கள், நாம் எதுவரை ராஜ்யம் செய்கிறோம், சரித்திரம் பாடப்பட்டுள்ளது, அது கதை. பூகோளம் தேசத்தினுடையது. சைத்தன்யமானவர்கள் ராஜ்யம் செய்தார்கள், ஜடம் ராஜ்யம் செய்ய இயலாது. இவ்வளவு காலம் இன்னாருடைய ராஜ்யம் இருந்தது. கிறிஸ்தவர்கள் பாரதத்தில் எப்போது இருந்து எப்போது வரை ராஜ்யம் செய்தார்கள்? ஆக இந்த உலகத்தின் சரித்திரம் பூகோளம் என்ன என்பது பற்றி யாருக்கும் தெரியாது. சத்தியுகத்திற்கு 100,000 ஆண்டுகள் ஆகிவிட்டது என கூறுகிறார்கள். அதில் யார் ராஜ்யம் செய்து சென்றார்கள், எவ்வளவு காலம் ராஜ்யம் செய்தார்கள், இதை யாரும் அறிந்து இருக்கவில்லை. இது சரித்திரம் என சொல்லப்படும். ஆத்மா சைத்தன்யமானது ஷரீரம் ஜடமாகும். முழு விளையாட்டும் சைத்தன்யம் மற்றும் ஜடத்தினுடையது. மனித வாழ்க்கை உத்தமமானது என பாடப்படுகிறது. எண்ணிக்கை எத்தனை என்பது மனிதர்களினுடையதுதான் எடுக்கப்படுகிறது. மிருகங்களுடையதோ யாரும் எண்ணி பார்க்கவும் முடியாது. முழு விளையாட்டும் உங்களை பற்றியது. சரித்திர பூகோளமும் நீங்கள் கேட்கிறீர்கள். சிவபாபா இவருக்குள் வந்து உங்களுக்கு அனைத்து விஷயங்களையும் கூறுகிறார். இது எல்லையற்ற சரித்திர பூகோளம் என சொல்லப்படுகிறது. இந்த ஞானம் இல்லாத காரணத்தினால் நீங்கள் எவ்வளவு புத்தியற்றவர்களாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள். மனிதர்களாக இருந்து கொண்டு உலகத்தின் சரித்திர பூகோளம் தெரியாது என கூறினால் அந்த மனிதர்கள் என்ன வேலைக்கு ஆவார்கள்? இப்பொழுது பாபாவிடம் இருந்து நீங்கள் உலகத்தின் சரித்திர பூகோளத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த படிப்பு எவ்வளவு நன்றாக உள்ளது! யார் சொல்லித் தருகிறார்? தந்தை. தந்தைதான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை கிடைக்கச் செய்கிறார். இந்த லக்ஷ்மி நாராயணர் மற்றும் அவர்களுடன் சொர்க்கத்தில் இருப்பவர்களுக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி இல்லையா? அங்கே வக்கீல் தொழில் முதலியவற்றை யாரும் செய்வதே இல்லை. இங்கோ கற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். கலையை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் கட்டிடங்கள் முதலானவற்றை எப்படி கட்டுவது? ஒருவர் மற்றவருக்கு கலையை கற்றுக் கொடுக்கிறார்கள். இல்லை என்றால் இவ்வளவு கட்டிடங்கள் முதலியவற்றை யார் கட்டுவார்கள்? தாமாக உருவாகி விடாது. இந்த அனைத்து ரகசியங்களும் இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் வரிசைப்படியாக உள்ளது. நீங்கள் அறிவீர்கள், இந்த சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. இவ்வளவு காலம் நாம் ராஜ்யம் செய்திருந்தோம், பிறகு ராவண ராஜ்யத்தில் வருகிறோம். உலகத்திற்கு இந்த விஷயங்களை பற்றி தெரியாது. அதாவது நாம் ராவண ராஜ்யத்தில் இருக்கிறோம் என்று, எங்களை ராவண ராஜ்யத்தில் இருந்து விடுவியுங்கள் என்று கூறுகிறார்கள். காங்கிரஸ்காரர்கள் கிறிஸ்தவ ராஜ்யத்தில் இருந்து தங்களை விடுவித்துக் கொண்டனர். இப்பொழுது கூறுகிறார்கள், இறை தந்தையே எங்களை விடுவியுங்கள். நினைவு வருகிறது அல்லவா? யாருமே இதை அறிந்து கொள்ளவில்லை. இவர்கள் ஏன் இப்படி சொல்கிறார்கள்? இப்போது நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்கள். முழு உலகத்திலும் ராவண ராஜ்யம் உள்ளது. அனைவரும் ராம ராஜ்யம் வேண்டும் என கேட்கின்றனர் என்றால் யார் விடுவிப்பார்கள்? இறை தந்தை விடுவித்து வழிகாட்டியாகி அழைத்து செல்வார் என நினைக்கிறார்கள். பாரதவாசிகளுக்கு அவ்வளவு புத்தி கிடையாது. இவர்களோ முற்றிலும் தமோ பிரதானமாக உள்ளனர். அவர்கள் இவ்வளவு துக்கத்தை பெறுவதும் இல்லை, இவ்வளவு சுகம் அடைவதும் இல்லை. பாரதவாசிகள் அனைவரை காட்டிலும் அதிக சுகம் பெறுகிறார்கள் என்றால் துக்கமும் அடைந்துள்ளனர். கணக்கு உள்ளது அல்லவா? இப்போது எவ்வளவு துக்கம்! தர்ம சிந்தனை உள்ளவர்கள் நினைவு செய்கின்றனர், ஓ இறை தந்தையே விடுவிப்பவரே என்று. உங்களுடைய மனதிலும் உள்ளது, பாபா வந்து எங்களது துக்கத்தை போக்குங்கள், சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள். அவர்கள் சொல்கின்றனர், சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று. நீங்கள் சொல்வீர்கள், சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள், இப்போது பாபா வந்துள்ளார் என்றால் அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். பக்தி மார்க்கத்தில் காதுக்கு இனிமையானவற்றை கேட்பது எவ்வளவு உள்ளது, அவற்றில் உண்மையான விஷயங்கள் எதுவும் இல்லை. முற்றிலும் மாவில் சிறிது உப்பு போல மிக சிறிதளவுதான் இருக்கும். சண்டிகா தேவிக்கு கூட திருவிழா நடைபெறுகிறது. இப்போது சண்டிகளுக்கு ஏன் திருவிழா நடைபெறுகிறது? சண்டி என சொல்லப்படுபவர் யார்? பாபா சொல்லியிருக்கிறார், சண்டாளர்களின் பிறவியும் கூட இங்குள்ளவர்கள்தான் எடுக்கின்றனர். இங்கே இருந்து கொண்டு உண்டு அருந்திக் கொண்டு கொஞ்சமாக கொடுத்துவிட்டு பிறகு சொல்கின்றனர், நான் கொடுத்ததை எனக்கு திரும்ப கொடுங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சந்தேகம் வந்துவிட்டால் அவர்கள் போய் என்னவாக ஆவார்கள்? அத்தகைய சண்டிகாவிற்கும் கூட திருவிழா நடைபெறுகிறது. இருந்தால் சத்தியுகத்தவராகவோ ஆகின்றனர் அல்லவா? சிறிது காலத்திற்கு உதவியாளராக ஆனதால் ஸ்வர்க்கத்தில் வந்து விடுகிறார்கள். அந்த பக்த ஜனங்களுக்கு தெரியாது, யாரிடமும் ஞானம் கிடையாது. அந்த சித்திரங்களுடன் கூடிய கீதையை வைத்து எவ்வளவு பணம் சம்பாதிக்கின்றனர்? தற்போது சித்திரங்கள் மீதோ அனைவரும் கவர்ச்சியாகி விடுகின்றனர். அதை கலை என நினைக்கின்றனர். தேவதைகளின் சித்திரம் எப்படி இருக்கும் என்பது மனிதர்களுக்கு எங்கே தெரியும்? நீங்கள் முதன் முதலில் எவ்வளவு முதல் தரமானவர்களாக இருந்தீர்கள், பிறகு என்னவாக ஆகிவிட்டீர்கள்? அங்கே குருடர், கூன் விழுந்தவர் என யாரும் இருக்க மாட்டார்கள். தேவதைகளுக்கு இயற்கையான அழகு இருக்கும். அங்கே இயற்கையான அழகு இருக்கும். ஆக பாபாவும் கூட அனைத்தையும் புரிய வைத்துவிட்டு பிறகு கூறுகிறார், குழந்தைகளே, தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தை தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியர் சத்குருவாகவும் இருக்கிறார். மூன்று ரூபங்களிலும் நினைவு செய்வீர்கள் என்றால் மூன்று விதமான ஆஸ்திகளும் கிடைக்கும். பின்னால் வரக்கூடியவர்கள் மூன்று ரூபத்தில் நினைக்க முடியாது, பிறகு புக்தியில் சென்று விடுவார்கள். பாபா புரிய வைத்துள்ளார், சூட்சும வதனம் முதலியவற்றில் என்னென்ன பார்க்கிறீர்களோ அவை காட்சிக்கான விஷயங்கள். மற்றபடி சரித்திர பூகோளம் முழுவதும் இங்கேதான் உள்ளது. இதனுடைய ஆயுள் பற்றி யாருக்கும் தெரியாது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா புரிய வைத்துள்ளார், நீங்கள் பிறகு யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும். முதன் முதலில் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். அந்த எல்லையற்ற தந்தைதான் மிக மேலானவர். லௌகீக தந்தையை பரமாத்மா அல்லது சுப்ரீம் ஆத்மா என்று ஒருபோதும் சொல்வது இல்லை. சுப்ரீம் ஒருவர்தான், அவர்தான் பகவான் என சொல்லப்படுகிறார். அவர் ஞானம் நிறைந்தவர் என்பதால் உங்களுக்கு ஞானம் கற்றுத்தருகிறார். இந்த ஈஸ்வரிய ஞானம் வருமானத்திற்கான ஆதாரம். ஞானம் கூட உத்தமம், மத்தியம், கனிஷ்டம் என்று இருக்கிறது அல்லவா? பாபா உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் என்றால் படிப்பும் உயர்ந்ததிலும் உயர்ந்தது, பதவியும் உயர்ந்தது. சரித்திர பூகோளத்தை உடனே அறிந்து கொள்கின்றனர். மற்றபடி நினைவு யாத்திரையில் யுத்தம் நடைபெறுகிறது, இதில் நீங்கள் தோல்வி அடைகிறீர்கள் என்றால் ஞானத்திலும் நீங்கள் தோல்வி அடைகிறீர்கள். தோல்வி அடைந்து ஓடி விடுகின்றனர் என்றால் ஞானத்தில் இருந்தும் ஓடி போகின்றனர். பிறகு எப்படி இருந்தனரோ அப்படியே ஆகிவிடுகின்றனர். மேலும் அதைவிட மோசமாக ஆகிவிடுகின்றனர். பாபாவின் முன்னிலையில் நடத்தையினால் தேக அபிமானம் உடனே தெரிய வருகிறது. பிராமணர்களின் மாலையும் உள்ளது, ஆனால் அநேகருக்கு தெரிவதே இல்லை. நாம் எப்படி வரிசைப்படியாக இங்கே அமர்ந்துள்ளோம் என்று தேக அபிமானம் உள்ளது இல்லையா? நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அவசியம் அளவற்ற மகிழ்ச்சி இருக்கும். யாருக்காவது நம்பிக்கை உள்ளதா? நாம் இந்த சரீரத்தை விட்டு இளவரசர் ஆவோம். குழந்தைகளுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி உள்ளது. உங்கள் அனைவருக்கும் முழுமையாக தெய்வீக குணங்கள் இருக்க வேண்டும். நம்பிக்கை இருப்பதால் நம்பிக்கை புத்தியுடையவர்கள் வெற்றியாளர்களின் மாலையில் மணிகளாக வருவார்கள். அதாவது ராஜகுமாரர்கள் ஆவார்கள். ஒரு நாள் அவசியம் வரும். அப்பொழுது வெளிநாட்டினர் இங்குள்ள அனைவரையும் விட அதிகமாக அபுவிற்கு வருவார்கள். மற்ற தீர்த்த யாத்திரைகள் அனைத்தையும் விட்டுவிடுவார்கள். பாரதத்தின் ராஜயோகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என அனைவரும் விரும்புகிறார்கள். சொர்க்கத்தை உருவாக்கியது யார்? முயற்சி செய்யப்படுகிறது. கல்பத்திற்கு முன் இது நடந்து இருக்குமானால் நிச்சயமாக அருங்காட்சியகங்கள் உருவாகிவிடும். புரிய வைக்க வேண்டும். இது போன்ற கண்காட்சி சதா காலத்திற்கு நடத்த விரும்புகிறோம். 4-5 ஆண்டுகளில் குத்தகைக்கு கூட கட்டிடம் எடுத்து வைக்க முடியும். நாம் பாரதத்திற்கு தான் சேவை செய்கிறோம், சுகதாமமாக ஆக்குவதற்காக. இதனால் அநேகருக்கு நன்மை ஏற்படும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, அளவற்ற மகிழ்ச்சியில் இருப்பதற்கு எப்பொழுதும் இந்த நினைவு இருக்க வேண்டும். தந்தை நமக்கு அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு அளவற்ற செல்வத்தை கொடுக்கிறார். நாம் அமரபுரி புதிய உலகத்திற்காக படித்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, வெற்றி மாலையில் வருவதற்காக நம்பிக்கை புத்தி உள்ளவராகி தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். எதை கொடுத்து விட்டோமோ அதை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கான சங்கல்பம் ஒருபோதும் வரக்கூடாது. சந்தேக புத்தி உள்ளவராகி தனது பதவியை இழந்துவிடக்கூடாது. வரதானம் கோபமுடைய ஆத்மாவிற்கு கருணையின் குளிர்ந்த நீர் மூலமாக குணதானம் கொடுக்கக்கூடிய வரதானி ஆத்மா ஆவீர்களாக. விளக்கம்: உங்களுக்கு முன்னால் யாராவது கோபத்தீயில் எரிந்தபடியே வருகிறார், உங்களை திட்டுகிறார், நிந்தனை செய்கிறார் என்றால் அப்பேற்பட்ட ஆத்மாவிற்கு கூட தங்களது சுப பாவனை நல்விருப்பம் மூலமாக, உள்ளுணர்வு மூலமாக, ஸ்திதி மூலமாக குணதானம் அல்லது சகிப்புத்தன்மையின் சக்தியின் வரதானத்தை கொடுங்கள். கோபம் கொண்ட ஆத்மா வசப்பட்டுள்ளார். அப்பேற்பட்ட வசப்பட்டிருக்கும் ஆத்மாவை கருணையின் குளிர்ந்த நீர் மூலமாக அமைதிப்படுத்தி விடுங்கள். இது வரதானி ஆத்மாவாகிய உங்களது கடமை. சைத்தன்யத்தில் உங்களுக்குள் நீங்கள் அப்பேற்பட்ட சம்ஸ்காரத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் ஜடச்சித்திரங்கள் மூலமாக பக்தர்களுக்கு வரதானம் கிடைக்கிறது. ஸ்லோகன்: நினைவின் மூலமாக அனைத்து சக்திகளின் பொக்கிஷங்களை அனுபவம் செய்பவர்கள்தான் சத்கதியில் நிறைந்தவர்களாக ஆகிறார்கள். ஓம் சாந்தி.